الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على السلام حي على
أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
گزشتہ خطبے میں یہ ذکر ہو رہا تھا کہ عملی اصلاح کے لیے جو روکیں راہ میں حائل ہیں
கடந்த خطباவில் செயல் சீர்திருத்தத்தின் வழியில் தடைகளாக இருக்கக்கூடியவைகளை நம்மை மீண்டும் மீண்டும் பின்னால் இழுக்கக்கூடிய விஷயங்களை அகற்றுவதற்கு என்ன தேவை என்பதனை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கு மனிதனிடம் எண்ணத்தின் ஆற்றல், சரியான முழுமையான அறிவு மற்றும் செயல் ஆற்றல் உருவாகிவிட்டால் பிறகு செயல் சீர்திருத்தத்தில் தடைகளாக உள்ள தீமைகளை எதிர்க்க முடியும் என கூறப்பட்டது. ஏனென்றால் செயலில் பலஹீனம் எண்ணத்தின் ஆற்றல் இல்லாத போதுதான் ஏற்படுகின்றது. அல்லது நல்ல செயல்கள் எது, தீய செயல்கள் எது என்ற அறிவு இல்லாத போதுதான் ஏற்படுகின்றது. நல்ல அமல்களை எவ்வாறு பெற முடியும், எவ்வாறு செய்ய வேண்டும், மேலும் தீய செயல்களை அகற்றுவதற்கு எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் என்ற அறிவு இல்லாத போதுதான் செயலில் பலஹீனம் ஏற்படுகின்றது. அடுத்து செயல் ஆற்றலில் தீமைகளை எதிர்க்க முடியாத அளவுக்கு பலஹீனமாக இருக்கும் போதுதான் செயலில் பலஹீனம் ஏற்படுகின்றது. ஆக எண்ணத்தின் ஆற்றலை வலுப்படுத்துவது, அறிவின் பலஹீனத்தை அகற்றுவது, மேலும் செயல் ஆற்றலை உருவாக்குவது போன்றவை மிகவும் தேவையான விஷயங்களாகும். செயல் ஆற்றல் தனது முயற்சியாலேயே உருவாகின்றது. மனிதன் மிகவும் பலஹீனமாக இருக்கின்றான் என்றால் பிறகு வெளிப்புற உதவியும் தேவையாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த விஷயங்கள் கடந்த ஹுத்பாவில் கூறப்பட்டுவிட்டன. இதனை பற்றி மேலும் சில விளக்கங்களை உதாரணங்கள் மூலம் எடுத்துரைப்பேன். நான் கடந்த ஹுத்பாவில் கூறியதனை போன்று இந்த விஷயங்களுக்கு மேலும் விளக்கம் கொடுப்பது அவசியமானதாகும். செயல் சீர்திருத்தத்திற்கு அவசியமான மூன்று விஷயங்களில் முதல் விஷயம் எண்ணத்தின் ஆற்றல் ஆகும் என்பதனை நாம் பார்த்தோம். எண்ணத்தின் ஆற்றல் என்பது என்ன? நம்மில் சிலரது பார்வையில் எண்ணத்தின் ஆற்றலை பற்றி பேசப்படுகின்ற போது இந்த எண்ணத்தின் ஆற்றல் என்பது என்னவென்று அவர்களுக்கு வியப்பானதாக இருக்கும். பெரும்பாலர் எண்ணத்தின் ஆற்றல் என்ற வார்த்தையில் இருந்தே இது ஏதோ ஒரு செயலை செய்வதனை பற்றி உறுதியான எண்ணம் மற்றும் அதனை முழுமைப்படுத்துவதற்கான ஆற்றல் ஆகும் என கூறுவர். பிறகு இங்கு எண்ணத்தின் ஆற்றல் என்றால் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டதன் அவசியம் என்ன? இதனை குறித்து தெளிவு பெற வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் அழகிய முறையில் இதனை எடுத்துரைத்துள்ளார்கள். எண்ணத்தின் ஆற்றல் என்பது செயல் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்திலும் வேறுபடுகின்றது. ஆக நாம் இந்த அடிப்படை விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் இதனை கண்முன் வைக்கும் போதுதான் மார்க்க அடிப்படையில் எண்ணத்தின் ஆற்றல் என்பது என்ன என்ற கோணத்தில் நம்மால் சிந்திக்க முடியும். ஆக மார்க்க விஷயத்தில் எண்ணத்தின் ஆற்றல் என்பது ஈமானின் பெயராகும். பிறகு நாம் இதனை இந்த வகையில் பார்க்கும்போது செயலாற்றல் என்பது ஈமான் வளர்வதன் மூலம் வளர்கிறது. உறுதியான ஈமான் இருக்கும் என்றால், அல்லாஹு தாலாவுடன் தொடர்பு இருக்கும் என்றால், பிறகு மனிதனுடைய பணி தானாகவே நடைபெறும். ஒவ்வொரு கஷ்டமும் அல்லாஹுவின் ஆதரவு மற்றும் உதவியினால் எளிதாகி கொண்டே செல்லும். செயலின் கஷ்டங்கள் இந்த ஈமானின் காரணத்தினால் காற்றில் பறந்துவிடும். பிறகு மனிதன் எளிதாக சீர்திருந்து விடுவான். இது வெறும் வாயளவில் கூறக்கூடிய விஷயம் ஒன்றும் அல்ல. மாறாக இதற்குரிய செயல் முன்மாதிரியை நாம் பார்க்கின்றோம். நாம் ஹஸ்ரத் நபியல்லாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை பார்த்தோம் என்றால், ஈமான் கொள்வதற்கு முன்பிருந்த செயல் நிலைமைகள் மற்றும் ஈமான் கொண்ட பிறகு ஏற்பட்ட செயல் நிலைமைகளில் எப்படிப்பட்ட ஆச்சரியம் ஊட்டக்கூடிய முன்மாதிரிகள் தென்படுகிறது என்றால் வியப்பாக இருக்கின்றது. நபியல்லாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் யார், அவர்களது செயல்பாடு எவ்வாறு இருந்தது, வரலாறு இதை குறித்து நமக்கு என்ன கூறுகிறது என்று பார்த்தால், அந்த நம்பிக்கை கொண்டவர்களில் திருடர்களும் இருந்தார்கள், கொள்ளையர்களும் இருந்தார்கள், தீயவர்களும் இருந்தார்கள். அவர்களில் தனது தாயுடன் திருமணம் செய்யக்கூடியவர்களும் இருந்தனர், தாயை பங்கிடக்கூடியவர்களும் இருந்தனர், தனது மகள்களை கொலை செய்யக்கூடியவர்களும் இருந்தனர், அவர்களில் சூதாடக்கூடியவர்களும் இருந்தனர், என் நேரமும் சூதாடி கொண்டிருந்தனர், அவர்களில் மது அருந்தக்கூடியவர்களும் இருந்தனர். எந்த அளவு மது அருந்தக்கூடியவர்கள் என்றால் அவர்களுடன் யாராலும் போட்டியிட முடியாது. மது அருந்துவதனை அவர்கள் கண்ணியமாக கருதி வந்தனர். ஒருவர் மற்றவர் மீது மது அருந்துவதில் நான் அதிகமாக குடிப்பேன் அல்லது என்னால் அதிகமாக குடிக்க முடியும் என பெருமை அடித்து வந்தனர். ஒரு கவிஞர் தனது பெருமை மற்றும் ஆணவத்தை இந்த விஷயத்தில் இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார். அதாவது, நான் இரவிலும் எழுந்து மது அருந்தக்கூடியவன் ஆவேன், தண்ணீரை நான் தொடுவதே இல்லை என கூறுகின்றார். சூதாட்டம் விளையாடக்கூடியவர்கள் தனது சூதில் பெருமை கொண்டவாறு இவ்வாறு கூறுகின்றனர். நான் எனது அனைத்து செல்வத்தையும் சூதில் தொலைப்பவனாவேன், மறுபடியும் செல்வம் கிடைத்தால் அதனையும் சூதில் தொலைப்பவனாவேன் என்கிறார். இன்று பெரிய பெரிய சூதாட்டக்காரர்களும் கூட இந்த அளவு வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார்கள். எவ்வாறாயினும் இதுதான் அன்றைய காலத்தில் அவர்களது நிலைமையாகும். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்ட பின்னர் அவர்களது நிலைமை எவ்வாறு மாறியது, எப்படிப்பட்ட புரட்சி அவர்களிடம் ஏற்பட்டது, எப்படிப்பட்ட எண்ணத்தின் ஆற்றல் இந்த ஈமான் மூலம் அவர்களிடம் ஏற்பட்டது, இதற்கு வரலாறு பல சம்பவங்களை எடுத்துரைக்கின்றது. அதனை பார்க்கும் போது வியப்பாக இருக்கின்றது. எவ்வாறு இவ்வளவு விரைவில் அவர்களிடம் மாற்றம் ஏற்பட்டது? அவர்கள் ஈமான் கொண்டவுடன் தற்பொழுது மார்க்க போதனையின்படி செயல்படுவதற்கு நாம் நமது உள்ளத்தை வலு மற்றும் உறுதிப்படுத்த வேண்டும் என அவர்கள் தீர்மானித்தனர். மேலும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக நாம் ஒருபோதும் செயல்படக்கூடாது என அவர்கள் தீர்மானித்தனர். மேலும் நபியல் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு கட்டளையையும் நமக்கு இறுதி கட்டளை ஆகும் என தீர்மானித்தனர். அவர்களது இந்த தீர்மானம் எந்த அளவு வலுவான உறுதியான எந்தளவு உணர்வுடன் இருந்ததென்றால் அவர்களது செயலின் பலகீனம் அவர்களது தீர்மானத்திற்கு முன் ஒரு நொடி பொழுது கூட நிற்க முடியவில்லை. அவர்களது நிலைமை எந்தளவு மாறியதென்றால் அபாயகரமான கஷ்டங்களையும் கூட தாங்கிக் கொள்ள அவர்கள் தயாராகிவிட்டனர். தயாராக மட்டுமாகவில்லை, மாறாக அவர்கள் தம்மிடம் ஏற்படுத்திய எண்ணத்தின் ஆற்றல் அவர்களது செயல் பலகீனத்தை எந்தளவு அகற்றியது, எந்தளவு தூரம் விலக்கியதென்றால் வேகமாக ஓடக்கூடிய தண்ணீரின் சுழல் ஒரு சிறிய துரும்பை இழுத்துக் கொண்டு செல்வதனை போல் சென்றது. தற்பொழுது மது பற்றிய உதாரணம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் எந்த அளவு மது அருந்தி வந்தனர், அவர்களுக்கு மது அருந்துவது என்பது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயமானது என கூறப்பட்டது. இதனுடைய போதை ஏறும்போது இது மனிதனுடைய நிலையை எந்த அளவுக்கு ஆக்கிவிடுகிறது. இவர்களது நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் இங்குள்ள குடிகாரர்களின் உதாரணம் போன்றவற்றை பெரும்பாலும் பார்த்து வருகின்றோம். நமது ஃபதல் பள்ளிவாசலின் தெருக்களிலும் ஒரு குடிகாரன் தெரிகின்றான். அவனிடம் மது பாட்டில்களை தவிர வேறு எதுவும் இருக்காது. அழுக்கான ஆடைகளை அணிந்திருப்பான், ஆனால் மதுவை வாங்குவான். எனக்கு அவன் கல்வியறிவு பெற்றவன் ஆவான் என தெரிவிக்கப்பட்டது. அவன் ஒரு காலத்தில் இன்ஜினியராக பணியாற்றி வந்துள்ளான். தற்பொழுது அவன் வேலை எதுவும் செய்வதில்லை. அவனுக்கு வயது 80 ஆகும். அவனுக்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவித் தொகையை அவன் மதுவிலேயே செலவழித்து விடுகின்றான். தெருக்களின் ஓரங்களிலேயே வாழ்வை கழித்து வருகின்றான். போதை அவனது மூளையையும் பாதித்துவிட்டது. அவன் சுய நினைவற்று போனான். போதையில் அவன் இருக்கும் நிலையில் அவனை பார்க்கும்போது பயமாக இருக்கும். நான் பலமுறை அவனை பார்த்திருக்கின்றேன். சில சமயங்களில் பெண்கள் செல்லும் போது வழிமறித்துக் கொள்வான். இவனை கண்டு இந்த சுற்றுச்சூழலில் வசிக்கக்கூடிய ஆங்கில பெண்களின் முகத்தில் இருந்து கூட அச்சம் வெளிப்படுகின்றது. எவ்வாறாயினும் மதுவின் போதைதான் அவனிடம் இந்த நிலையை ஏற்படுத்தியது. சில குடிகாரர்கள் மதுவின் போதையில் எந்தளவு சென்று விடுகிறார்கள் என்றால் தனது தாய் தந்தையை ஏச ஆரம்பித்து விடுகின்றனர். மோசமான செயல்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் கானாவில் இருந்தபோது டமாலே என்ற நகரம் இருந்தது. அங்கு அந்த காலத்தில் ஜமாத்தின் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்தது. எந்த வீட்டில் நான் வசித்து வந்தேனோ அங்கு காம்பவுண்ட் வால் இருந்ததில்லை. வெளிப்புறம் மட்டுமல்ல உட்புறமும் இருந்ததில்லை. அனைத்து வீடுகளும் காம்பவுண்ட் வால் இல்லாமல் தான் இருந்தது. இங்கும் பொதுவாக அவ்வாறு கட்டப்பட்டுள்ளது. சிலர் தனது வீட்டின் முற்றத்தில் காம்பவுண்ட் வால் அமைத்திருந்தனர். இங்கு பேக்யார்டு இருப்பதனை போன்று அங்கிருந்தது. எவ்வாறாயினும் எனது வீட்டில் காம்பவுண்ட் வால் உட்புறமாகவும் இருந்ததில்லை, வெளிப்புறமாகவும் இருந்ததில்லை. எல்லா பகுதியும் திறந்தே இருந்தது, சிறிய இடமாக இருந்தது. வாகனத்தை மட்டும் நிறுத்த முடிந்தது. நான் கூறியது போன்று எந்த விதமான சுவரும் கேட்டும் இருந்ததில்லை. அந்த காலத்தில் சுற்றுச்சூழலும் மிகவும் மோசமானதாக இருந்தது. ஏதாவது ஒரு பொருள் திறந்த வெளியில் கிடந்தால் திருடப்பட்டு வந்தது. தற்பொழுது இங்கும் கூட திருடுகள் அதிகமாகிவிட்டன. இங்கு வீட்டின் கதவுகளை உடைத்து திருட்டு கொள்ளை போன்றவைகள் நடைபெறுகின்றன. அங்கு அமைதியின் நிலை மிக மோசமானதாக இருந்தது. ஏனென்றால் பொருளாதாரம் மிகவும் மோசமானதாக இருந்தது. நாங்கள் அங்கு ஒரு வாட்ச்மேனை வைத்தோம். நான் அவரை நியமித்த போது அவன் இரவில் வருவான். அவரிடம் நான் குறிப்பாக கூறினேன், எனது வாகனம் வெளியில் தான் இருக்கும், அதனுடைய டயர் வெளியில் தான் இருக்கும், வைக்கக்கூடிய இடத்தில் டயர் வைக்க முடியாததனால் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது, இங்கு டயர் அதிகமாக திருடு போகின்றது, ஆகையால் கவனமாக இதனை கண்காணித்து வரும்படி கூறினேன். பெரும்பாலும் அவன் மது அருந்திவிட்டுதான் வருவான். டயரை வெளியில் எடுப்பதற்காக முயற்சிக்கும் போது டயருக்கு முன்பாக முதலில் அவன் தரையில் விழுந்து கிடப்பான். ஒரு நாள் நான் அவனை பார்த்தேன். அன்று நல்ல போதையில் இருந்ததால் முகங்குப்புற கிடந்தான். அவன் என்ன பாதுகாப்பு பணியை செய்வான், ஏதோ ஏசிக் கொண்டிருந்தான். அப்போது அவனை எதுவும் கூறாமல் இருந்தது சிறந்ததாக இருந்தது. இல்லையென்றால் என்னையும் அவன் ஏதாவது ஏச ஆரம்பித்திருப்பான். மறுநாள் அவனுக்கு போதை கொஞ்சம் இறங்கியதும் நான் அவனிடம், நீ போகலாம், உன்னை நாங்கள் பணியில் வைப்பதற்கு தயாராக இல்லை என கூறினேன். அவன் பலமுறை கெஞ்சினான், எனினும் அவனால் மது அருந்துவதனை விட முடியவில்லை. ஆனால் அவன் ஒரு காரியம் செய்தான், அதாவது பணிக்கு வருவதற்கு முன்பு போதை குறையும் அளவிற்கு குடித்து வந்தான், அல்லது அதிக அளவு போதை ஏறாத அளவிற்கு குடித்து வந்தான். எவ்வாறாயினும் போதையை கண்ட்ரோல் செய்யவே முடியாது. சில நாட்களுக்கு பிறகு அவனிடம் மீண்டும் அதே நிலைதான் ஏற்பட ஆரம்பித்தது. எடுத்துரைப்பதன் நோக்கம் என்னவென்றால், போதையில் மனிதன் என்ன செய்கின்றான் என்பதே தெரிவதில்லை, என்ன பேசுகிறான் என்பதும் அவனுக்கு தெரிவதில்லை. மறுநாள் அவனிடம், நேற்று நீ இவ்வாறெல்லாம் கூறினா என கூறும் போது அவன் முற்றிலும் மறுக்கின்றான், நான் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசவே இல்லை என்கின்றான். நல்ல மனிதர்களும் கூட போதை குறைந்ததும் அவர்களிடம் இவ்வாறு நீங்கள் போதையில் கூறினீர்கள் என கூறினால் அவர்கள் நம்புவதில்லை. ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் ஒரு மனிதருடைய சம்பவத்தை எடுத்துரைத்துள்ளார்கள். இது ஒரு ரயில் பயணத்தின் போது ஏற்பட்ட சம்பவமாகும். அந்த மனிதர் ஒரு கண்ணியத்திற்குரிய குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார். அவர் ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை அறிந்தவராகவும் இருந்தார். அவர் புஞ்ச் மாவட்டத்தின் ஒரு மந்திரியின் மகன் ஆவார். அந்த பயணத்தில் மதுவின் போதையில் எப்படிப்பட்ட விஷயங்களை கூறினார் என்றால், அறிவுள்ள நல்ல நிலையில் உள்ள மனிதரால் ஒருபோதும் இவ்வாறு கூறவே முடியாது. ஹஜ்ரத் முஸ்லிமூர் அலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மதுவின் போதை மனிதனின் மூளையின் மீது திரையிட்டு விடுகின்றது. அது மனிதனை முற்றிலும் பைத்தியமாக்கி விடுகின்றது. ஆனால் மறுபுறம் நாம் எண்ணத்தின் ஆற்றலின் எப்படிப்பட்ட புரட்சியினை கண்டோம் என்றால், முஸ்லிம் அல்லாதவர்கள் இதனை கஷ்டப்பட்டுதான் இருக்கின்றனர். அந்த எண்ணத்தின் ஆற்றல் ஈமானின் எண்ணத்தின் ஆற்றலாகும். இதனை ஹஜ்ரத் நபீல் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களிடம் ஏற்படுத்தினார்கள். இதற்கான காட்சி நமக்கு அறிவிப்பில் இருந்து தெரிகின்றது. ஒரு சில சஹாபாக்கள் ஒரு வீட்டில் அமர்ந்திருந்தார்கள். கதவு அடைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அனைவரும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். மது தடை செய்யப்பட்டதற்கான கட்டளை அப்போது இறங்கப்படவில்லை. மக்களிடம் மது அருந்துவதில் எந்த விதமான வெக்கமும் கூச்சமும் ஏற்பட்டதில்லை. விரும்பும் அளவிற்கு மது அருந்தி வந்தனர். மயக்கம் வரும் வரை குடித்து வந்தனர். மதுவின் ஒரு பானையை அங்கிருந்த கூட்டத்தினர் காலி செய்திருந்தனர். இந்த பானை என்பது பல கேலன்களை கொண்டதாகும். இரண்டாவது பானையை அருந்த தொடங்கியிருந்தனர். அப்போது தெருவில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு அல்லாஹ் இன்றிலிருந்து முஸ்லிம்கள் மீது மது தடை செய்யப்படுகின்றது என கட்டளை வந்தது என கூறினார்கள். ஒரு அறிவிப்பாளரின் சப்தம் வந்தது. இந்த சப்தம் மக்களுடைய காதுகளில் விழுந்ததும் அப்போது மது மயக்கத்தில் மூழ்கியிருந்த ஒருவர் மற்றவரிடம், எழுந்து கதவை திறந்து இந்த அறிவிப்பை குறித்து உண்மையை தெரிந்து வாருங்கள் என்றார். மதுவை அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் ஒருவர் எழுந்து அறிவிப்பை குறித்த உண்மையை அறிவதற்காக எண்ணிய போது, மதுவின் மயக்கத்தில் மூழ்கியிருந்த மற்றொருவர் கம்பை எடுத்து மதுவின் பானைகளை உடைத்தார். மற்றவர்கள், நீ என்ன செய்து விட்டாய்? முதலில் நீ கட்டளைக்கு என்ன அர்த்தம், இது யாருக்கான கட்டளை என தெரிந்து வந்திருக்கலாமே என்றனர். அதற்கு அவர், முதலில் பானைகளை உடையுங்கள், பின்னர் இந்த கட்டளைக்கு என்ன பொருள் என கேளுங்கள் என்றார். அவர் கூறினார், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையை கேட்டதும் முதலில் கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும், பின்னர் நான் இந்த கட்டளைக்கான எல்லை எது என பார்ப்பேன், மேலும் இது எப்படிப்பட்ட சூழலில் தடையாகும் என்பதனையும் பார்ப்பேன் என்றார். ஆக இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் மற்றும் மற்றவர்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசமாகும். குடிகாரர்களின் நிலை எவ்வாறானதாக இருக்கும் என ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. ஒரு மது அருந்திக் கொண்டிருக்கக்கூடிய குடிகாரரின் முன்பிலிருந்து ஒரு கிளாஸை எடுத்தாலோ அல்லது மதுவை எடுத்தாலோ பிறகு அடிதடி வரை ஏற்பட்டு விடுகின்றது. கிளப்புகள், பார்கள் போன்றவற்றில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இங்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு கிளப்பில் அல்லது பாரில் போதையின் மயக்கத்தில் ஒருவர் மற்றவரை கொலை செய்து விட்டார். மாறாக விருப்பத்திற்கு மாற்றமான கருத்துக்களை கேட்டவுடன் இவர்கள் கொலை செய்ய இறங்கிவிடுகின்றனர். ஆக போதையில் மூழ்கியிருக்கக்கூடியவர்கள் தானும் அமைதியாக இருப்பதில்லை, சுற்றுச்சூழலையும் அமைதியாக இருக்க விடுவதில்லை. அவர்கள் தனது நாவை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தனது தாய் தந்தையரை பற்றி கவலையற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களது கையும் காலும் தானாகவே நடுங்கக்கூடியதாக இருக்கும். போதையில் அவர்களுக்கு சட்டத்தை பற்றியும் கவலை இருக்காது, தண்டனையை பற்றியும் கவலை இருக்காது. ஆனால் சஹாபாக்களின் எண்ணத்தின் ஆற்றல் போதையை வென்றுவிட்டது. அவர்கள் போதையில் மூழ்கியிருந்தும் கூட ஒரு பானை மதுவை அவர்கள் அருந்தியும் இருந்தனர். இரண்டாவது மதுபானையை அவர்கள் அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் அவர்களது காதுகளில் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு இறைவன் மது முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்படுகின்றது என கட்டளையிட்டுள்ளான் என கூறினார்கள். உடனே அவர்களது போதை இறங்கி விடுகிறது. அவர்கள் முதலில் மது பானைகளை உடைக்கின்றனர். பிறகு அறிவிப்பு செய்வரிடம் இந்த அறிவிப்பிற்கு என்ன விளக்கம் என கேட்கின்றனர். இது ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் மட்டுமல்ல, இது ஒரு சிலரின் சம்பவம் அல்ல. அறிவிப்பில் வருகின்றது, அறிவிப்பாளர் கூறுகின்றார், மதினாவில் மது கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பல வீடுகள் இருந்தன. இந்த அறிவிப்புடன் எந்த அளவு வேகமாக மது பானைகள் உடைக்கப்பட்டதென்றால், மதினாவின் தெருக்களில் மது தண்ணீரை போன்று ஓடியது. எப்படிப்பட்ட ஆச்சரியப்படக்கூடிய எண்ணத்தின் ஆற்றலாக இது இருக்கிறது என்று பாருங்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த எண்ணத்தின் ஆற்றல் எப்படிப்பட்டதென்றால், இது ஏற்பட்ட பின்னர் உலகில் எந்த ஒரு விஷயமும் இடையில் தடையாக நிற்க முடியாது. மாறாக ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணத்தின் ஆற்றல் அபகரித்துக் கொண்டே செல்லும். ஆக எண்ணத்தின் ஆற்றலை அதிக அளவு கொண்டவர்கள் ஆன்மீக வாழ்வின் அரசர்கள் ஆவார்கள், அதனுடைய வீரர்கள் ஆவார்கள். அவர்கள் எந்த பக்கம் எழுந்தாலும், எந்த பக்கம் சென்றாலும், எந்த பக்கம் செல்வதற்கு அவர்கள் நினைத்தாலும், ஷைத்தான் அவர்களுக்கு முன்பாக தனது ஆயுதங்களை தோற்றவாறு கீழே போட்டுக்கொண்டே செல்வான். கஷ்டத்தின் மலையும் அவர்கள் முன்பு வந்தால் அது வெண்ணெய் கட்டி உருகுவதனை போல் உருகிவிடும். ஆக இப்படிப்பட்ட எண்ணத்தின் ஆற்றல் உருவாகிவிட்டால், இந்த அளவுக்கு ஈமான் ஏற்பட்டுவிட்டால், பிறகு மக்களது செயல் சீர்திருத்தத்திற்கு வேறு வழியினை பின்பற்றுவது அவசியமாக இருக்காது. 1400 வருடங்களுக்கு முன்பு சீர்திருத்துவதற்காக ஈமானின் ஆற்றல் மூலமாக ஏற்பட்ட புரட்சி இவ்வளவு பெரிய அளவில் உலகில் வேறெங்கும் தென்படாது. அந்த அளவு இந்த மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இதனுடன் இணைந்து போகக்கூடிய உதாரணங்கள் நபியல் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொண்ட மக்களிடம் நமக்கு தென்படுகின்றது. புகையிலை உபயோகிப்பது ஹராம் இல்லை, ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதனை வெறுத்துள்ளார்கள். மேலும் ஓரிடத்தில் இதனையும் கூறியுள்ளார்கள், அதாவது இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்திருந்தால் அவர்கள் இதை தடை செய்திருப்பார்கள். எனினும் அது ஒரு தீமையாகும், அதில் போதை இருக்கின்றது என்றும் கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பயணத்தின் போது ஹுக்காவை விருப்பமற்றதாக தெரிவித்த போது, ஹுக்கா அருந்துவதனை பழக்கமாக கொண்ட அன்னாருடைய சஹாபாக்கள் தனது ஹுக்காக்களை உடைத்து விட்டார்கள். அதன் பின்னர் புகையிலின் பக்கம் ஒருபோதும் சென்றதில்லை. அவர்கள் எங்களுக்கு அதன் பின்னர் அதன் பக்கம் கவனம் ஏற்படவே இல்லை என கூறுகின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சஹாபாக்களில் அஹமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அனைத்து தீமைகளையும் விட்டுவிட்ட உதாரணங்களும் இருக்கின்றன. எந்த அளவு என்றால், மது போன்ற தீமைகளில் மூழ்கியிருந்தவர்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு முற்றிலுமாக அதனை விட்டுவிட்டனர். ஆக இந்த உதாரணங்களைத்தான் நாம் நிலைநிறுத்த வேண்டும். எவ்வித சட்டத்திற்கும் பயந்து, தனது சுற்றுச்சூழலுக்கு பயந்து தீமைகளை விடக்கூடாது. அந்த தீமையிலிருந்து நாம் விலகியிருப்பது நமது தாய் தந்தையரின் அச்சத்தினால் இருக்கக்கூடாது, சுற்றுப்புறத்தின் அச்சத்தினால் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கக்கூடாது. சிந்தனை இருக்க வேண்டும் என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை இதிலிருந்து தடுத்திருக்கின்றார்கள். மேலும் இக்காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதனை தடை செய்திருக்கின்றார்கள். எனவே நாம் இதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். முஸ்லிம் நாடுகளில் மது சாதாரணமாக கிடைக்காது. பாகிஸ்தான் போன்ற நாடுகளை பற்றி எனக்கு தெரியும். சட்டம் அதற்கு அனுமதி அளிப்பதில்லை. ஆனால் மறைமுகமாக எப்படிப்பட்ட மது தயார் செய்யப்படுகிறது என்றால் நாட்டு மது போன்ற மதுக்கள் தயார் செய்யப்படுகின்றன. அதனை மக்கள் அருந்துகின்றனர். அது மிகவும் அதிக போதை கொண்டதாக இருக்கும். வசதி படைத்த கூட்டம் பல்வேறு சாக்குப்போக்குகளை கூறி உயர்தர மதுபானங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்கின்றது. நான் சில ஹாஸ்டல் மாணவர்களையும் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் ஆல்கஹால் கலந்துள்ள சிரப் அல்லது மருந்துகளை, குறிப்பாக இருமல் மருந்துகள் போன்றவற்றை போதைக்காக பயன்படுத்துகின்றனர். பிறகு இவை தீங்கை ஏற்படுத்துகின்றது. அதில் மற்ற மருந்துகளும் கலந்திருக்கின்றன. ஆக இப்படிப்பட்ட சுற்றுச்சூழலிலிருந்து அகமதிகள் தவிர்ந்திருப்பது மிகவும் அவசியமாகும். தனது எண்ணத்தின் ஆற்றல் மூலம் இந்த தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பது அவசியமாகும். இன்றைய நாட்களில் ஐரோப்பிய நாடுகளிலும் கூட மிகவும் அபாயகரமான மதுக்களை தவிர ஷீஷே என்ற பெயரில் ரெஸ்டாரண்ட்களிலும், குறிப்பாக முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்களில் மதுக்கள் கிடைக்கின்றன. இதனை போன்று ஹுக்கா என்ற பெயரில் போதையை கையாளுகின்றனர். அது ஒரு வகையான ஹுக்காவாகும். இங்கும் நமது சில இளைஞர்களும் இளைஞிகளும் இந்த ஷீஷேவை உபயோகிக்கின்றார்கள் என எனக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் இதில் போதை இல்லை என கூறுகின்றனர். அல்லது எப்போதாவது உபயோகிப்பதனால் ஒன்றும் இல்லை என கருதுகின்றனர். நினைவில் கொள்ளுங்கள், இவ்வாறு எப்போதாவது பயன்படுத்துகின்ற போது ஒரு காலம் வரும். அப்போது நீங்கள் பெரிய போதையில் மூழ்கி விடுவீர்கள். பிறகு அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கஷ்டமாகிவிடும். ஆக இப்போதிலிருந்தே தனது எண்ணத்தின் ஆற்றல் மூலம் செயல்பட வேண்டும். இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும். இதற்கு தமது ஈமானை உற்று நோக்க வேண்டும். ஈமானின் வெப்பம் எண்ணத்தின் ஆற்றலை உருவாக்குகின்றது. இது உடனடியாக விரைவாக மாபெரும் முடிவுகளை எடுத்துரைக்கின்றது. இதனை நாம் சஹாபாக்களின் உதாரணத்தில் பார்த்தோம். அவ்வாறு இல்லை என்றால் சட்டத்தினால் இவர்களை தடுக்க முடியாது. நான் கூறியது போன்று பாகிஸ்தானில் மது விற்பதற்கான தடை உள்ளது. மது கிடைப்பதும் இல்லை. ஆனாலும் மக்கள் மது அருந்துகின்றனர். அதற்கான ஏற்பாட்டை செய்துவிடுகின்றனர். பல்வேறு வழிகளை அவர்கள் கையாளுகின்றனர். அமெரிக்காவில் ஒருமுறை மது பொதுவாகவே தடை செய்யப்பட்டது. அதனால் மக்கள் வேறொரு வழியை பயன்படுத்த ஆரம்பித்தனர். ஸ்பிரிட்டை அருந்த ஆரம்பித்தனர். ஸ்பிரிட் அருந்துவதனால் ஏற்படும் தீமைகள் மிகவும் அதிகமாகும். இதன் காரணத்தினால் மக்கள் மரணிக்க ஆரம்பித்தனர். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌதூர் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஈமான் இல்லாமல் இருந்தது. ஆகையினால் உலக சட்டத்தின் முயற்சி வெற்றி பெறவில்லை. போதையின் அடிமைகள் எந்த அளவு நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள் என்றால் ஸ்பிரிட்டை குடித்து தனக்குத்தானே தீங்கிழித்துக் கொண்டனர். பிறகு அரசாங்கம் மருத்துவர் அனுமதி அளித்தால் மது கிடைக்கும் என சட்டம் இயற்றியது. மருத்துவரிடம் அனுமதி பெற வேண்டும் என்பதும் சில காரணங்களினால் ஆகும். இதன் மூலம் காரணிகளை ஜஸ்டிஸ் செய்யலாம் என நினைத்தனர். ஆனால் இதன் விளைவு என்ன ஆயிற்று? ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தனது வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக போலி சர்டிபிகேட்டுகளை தர ஆரம்பித்தனர். பிராக்டிஸ் செய்யாத மருத்துவர் கூட மது அருந்துவதற்கு சர்டிபிகேட் கொடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தார். இறுதியில் ஒரு கட்டத்தில் அரசாங்கம் தலைகுனிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வயது வரம்பு பின்பற்றப்பட்டவாறு தற்பொழுது மது எல்லா இடங்களிலும் கிடைக்கின்றது. சில இடங்களில் இதற்கான வயது வரம்பு 21 ஆகும், சில இடங்களில் இதற்கான வயது வரம்பு 18 ஆகும். சில இடங்களில் பெரியவர்கள் உடன் இருந்தால் 15, 16, 17 வயது பிள்ளைகளும் கூட சில குறிப்பிட்ட வகையான மதுக்களை அருந்தலாம். ஆக இது தனது சட்டத்தின் இயலாமை மீது திரையிடுவதற்கான சாக்குப்போக்குகளாகும். எந்த அளவு முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கிறார்களோ அந்த அளவு தீமைகள் செய்வதற்கான சட்டமும் ஏற்றப்படுகின்றன. தீமைகளை தடுக்க முடியவில்லை என்றால் பிறகு சட்டத்தில் எளிமையை ஏற்படுத்தி விடுகின்றனர். ஆனால் இறைவனுடைய கட்டளைகளில் எது தீமை என்று கூறப்பட்டுள்ளதோ அது எப்போதும் தீமைதான். இறைவன் நமது விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படுபவன் அல்லன். மாறாக நாம் நமது செயல்களை சீர்திருத்துவதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். இந்த பின்பற்றுதலும் நமது ஈமானுடைய தரம் உயர்ந்ததாக இருக்கும் போதுதான் நடைபெறும். இன்றைய காலத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ள நாடுகள் எந்த சமுதாயத்தை பார்த்து அறிவற்றவர்கள் என்று கூறுகிறதோ, எவர்களே கல்வியறிவற்றவர்கள் என கருதியதோ, அவர்கள் தமது ஈமானை போதையின் மீது வெற்றி பெற செய்தனர். தமது அமலை சீர்திருத்தினார்கள். மேலும் உலகில் தமது சிறந்த செயல்களின் கொடியை நிறுவி உலகினை அதன் பின்னால் செல்ல வைத்தனர். ஆக மார்க்க விஷயத்தில் எண்ணத்தின் ஆற்றல் தமது ஈமானின் உறுதிப்பாடாகும். அது நல்ல அமல்கள் செய்வதன் மூலம் நிலைபெறும். மேலும் அது தீமைகளிலிருந்து காப்பாற்றுகிறது என்பதும் தெளிவாக வேண்டும். இதனுடன் ஏற்கனவே கூறியது போன்று அறிவாற்றலும் இருக்கின்றது. ஒருவரிடம் அறிவாற்றல் இருக்கும் என்றால் அறிவின் காரணமாக செயலில் ஏற்படக்கூடிய பலகீனங்கள் அகன்றுவிடும். இதற்கான உலகியல் உதாரணம் என்னவென்றால், சிறு வயதில் பிள்ளைகளிடம் சில பழக்கங்கள் இருக்கும். சிலருக்கு மண் தின்னும் பழக்கம் இருக்கும். அதனுடைய தீமைகள் பற்றி தெரிய வந்தவுடன் பிறகு அதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வார்கள். இதுபோன்று பல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அவளை பற்றி எனக்கு தெரியும். அவளுடைய பழக்கம் என்னவென்றால், அவள் இரவில் தூங்கும் போது தனது தலைமுடியை பிடித்து இழுப்பாள். இதனால் அவளது தலை புண்ணாகி கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாள். அவளுக்கு இது தவறு எனவும் தெரிகிறது. முயற்சி செய்து அதிலிருந்து விடுபட்டு வருகிறாள். ஆக இது போன்ற பழக்கங்கள் அறிவு கிடைத்தவுடன் நின்று விடுகின்றன. ஆக இதனை போன்று யாருக்கு இறைவனை பற்றிய அச்சம் சிறிதளவாவது இருக்குமோ, அவரிடம் செயல்களினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் மற்றும் அல்லாஹ்வின் வெறுப்பை பற்றிய சரியான உணர்வை ஏற்படுத்தணும் என்றால், மேலும் பாவங்கள் மூலம் அல்லாஹ் எவ்வாறு கோபம் அடைவான் என புரிய வைக்கும் போது அவர் பாவங்களிலிருந்து தவிர்ந்து விடுகின்றார். அடுத்ததாக செயலில் பலகீனம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் செயல் ஆற்றலை சரியாக உபயோகப்படுத்தாமையாகும். சிலர் இந்த விஷயம் மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது என எண்ணலாம். ஒரு வகையில் விஷயம் திரும்ப திரும்ப கூறப்பட்டாலும் புரிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு கோணங்களில் எடுத்துரைக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் செயல் ஆற்றலின் குறைபாடு அல்லது செயலாற்றல் இல்லாமல் இருப்பதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக முதலாவது காரணம் பழக்க வழக்கமாகும். ஒரு மனிதரிடம் எண்ணத்தின் ஆற்றலும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. ஆனால் பழக்கத்தின் காரணமாக நிர்பந்திக்கப்பட்டு செயலில் பலகீனத்தை வெளிப்படுத்துகின்றார். அல்லது ஒருவருக்கு இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கப்பெறும் என்பது தெரிகிறது, ஆனால் உலக விஷயங்களுக்காக உலகின் மீதுள்ள அன்பின் உணர்வு அல்லது உலக விஷயங்களின் இழப்பினால் இழப்பின் உணர்வு அவனை வென்று விடுகின்றது. இதன் காரணமாக இப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதிலிருந்து தடுக்கப்பட்டவராக ஆகிவிடுகின்றனர். இப்படிப்பட்ட மக்களுக்கு உட்புறத்திற்கு பகரமாக வெளிப்புற மருத்துவம் செய்வது அவசியமாகும். ஏனென்றால் இதன் மூலமாகத்தான் செயல் ஆற்றலில் முன்னேற்றம் அடைய முடியும். இதற்கு சரியான உதவி அவசியமாகும். சரியான உதவி கிடைக்கும் என்றால் முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். ஆக சீர்திருத்தம் பெறுவதற்கு சரியான உதவியினை தேடுவது அவசியமாகும். ஒருவருக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஆரம்பத்திலேயே தெரியும் என்றால் பிறகு அவரை எவ்வாறு சீர்திருத்த முடியும்? பாவங்களை செய்தால் இறைவனது கோபம் தன் மீது உண்டாகும் என்பதை தெரிந்த ஒருவருக்கு இறைவனது கோபத்தை பற்றி எடுத்துரைப்பது எந்த பலனையும் தராது. அல்லது இறைவனது அன்பை பற்றி தெரிந்த ஒருவருக்கு இறைவனது அன்பை பற்றி கூறுவது எந்த பயனையும் தராது. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே அதற்கான அறிவு இருக்கின்றது, அவரிடம் எண்ணத்தின் ஆற்றலும் இருக்கின்றது, ஆனால் முழுமையாக இல்லை. அறிவை பற்றி பார்த்தோமென்றால் அவரிடம் ஏற்கனவே அறிவும் இருக்கிறது, நாமும் அறிவை வழங்கியுள்ளோம். ஆனால் இறைவனுடைய அன்பு மற்றும் அவனுடைய கோபம் பற்றிய அச்சம் உள்ளத்தில் துரு ஏற்பட்டிருப்பதால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அதற்கு வேறொரு பொருளின் தேவை இருக்கிறது. ஏனென்றால் இறைவன் அவனுடைய பார்வையிலிருந்து மறைந்தவனாக இருக்கின்றான். அதாவது அவர் எனக்கு இறைவன் தென்படுவதில்லை, முன்னால் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் தென்படுகிறது என்று கூறுகின்றார். எவருடைய ஈமான் முழுமையானதாக இல்லையோ இறைவனும் அவருடைய பார்வையிலிருந்து மறைந்துவிடுகின்றான். அதனால்தான் அவன் இறைவனுக்கு அஞ்சுவதில்லை. இப்படிப்பட்ட மக்களுக்கு வேறு சிலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இவர்கள் பயப்படுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட மக்களது உள்ளத்தில் வேறு சில மனிதரது திகிலை ஏற்படுத்தினோம் என்றால் அல்லது உலக பொருட்களை பயன்படுத்தியவாறு அவரை சீர்திருத்தினோம் என்றால் அவருக்கு சீர்திருத்தமும் ஏற்படும். ஆனால் அந்த ஆற்றல் இன்றைய காலத்து உலக சட்டங்களை போன்று அரசியல் நலனின் காரணமாக பயந்து சீர்திருத்தத்திலிருந்து பின்வாங்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பது நிபந்தனையாகும். எவ்வாறாயினும் இந்த மூன்று வகையான மக்கள் உலகில் இருக்கின்றனர், உலகில் இந்த நோய்களும் இருக்கின்றன. சிலர் இருக்கின்றனர், அவர்களது செயலில் பலகீனம் ஏற்படுத்துவதற்கு காரணம் ஈமானில் முழுமையாக இல்லாதிருப்பதே ஆகும். மேலும் சிலரது செயலில் பலகீனம் ஏற்படுவதற்கு காரணம் அவர்களது அறிவு முழுமையாக இல்லாதிருப்பதே ஆகும். மேலும் சிலர் இருக்கின்றனர், அவர்கள் ஈமானும் அறிவும் கொண்டவர்களாக இருக்கின்றனர், ஆனால் மற்ற வழிமுறைகள் அவர்களிடம் துருப்பிடித்திருப்பதனால் இந்த இரண்டு மருத்துவமும் அவர்களுக்கு போதுமானதாக இருப்பதில்லை. மேலும் வெளிப்புற மருத்துவத்தின் தேவை ஏற்படுகின்றது, ஏதாவது உதவியின் தேவை ஏற்படுகின்றது. உதாரணமாக ஒருவருக்கு எலும்பு முறிந்துவிட்டால் சில சமயங்களில் எலும்பு இணைவதற்காக மாவுக்கட்டு போட்டு அவருக்கு உதவி செய்யப்படும். சில சமயங்களில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு எலும்பு வலுப்பெறுவதற்காக பிளேட்டுகள் உள்ளே வைக்கப்படுகின்றன. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பு இணைந்து விடுகின்றது. அதன் பின்னர் அந்த உதவிகள் அகற்றப்பட்டு விடுகின்றன. இதனை போன்று சில மனிதர்களுக்கு சிறிது காலம் வரை உதவி தேவைப்படுகின்றது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உதவி வலுவை ஏற்படுத்தி விடுகின்றது. அதன் பின்னர் அவரே செயல்பட ஆரம்பித்து விடுகின்றார். இதன் மூலம் செயல் பலகீனங்கள் அகன்று விடுகின்றன. நான் கடந்த குத்துபாவில் கூறியது போன்று நமது ஜமாத் அமைப்பு, நமது பொறுப்பாளர்கள், நமது கிளை அமைப்புகள் போன்றவை இதுபோன்ற செயல் பலகீனங்களை அகற்றுவதற்கு காரணியாக ஆக வேண்டும். ஆனால் இந்த பொறுப்பாளர்களிடமே, ஜமாத் மக்களிடமே எண்ணத்தின் ஆற்றலில் குறைபாடு இருக்கும் என்றால், அறிவில் பலகீனம் இருக்கும் என்றால், செயலில் குறைபாடு இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு உதவியாக எவ்வாறு இருக்க முடியும்? ஆக ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு ஜமாத் அமைப்பின் ஒவ்வொரு பகுதியையும் மாறாக ஒவ்வொரு அகமதியும் தன்னை ஆராய்ந்தவாறு சீர்திருத்துவது அவசியமாகும். பலகீனமாக உள்ள தனது நண்பர்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு உதவியாக இருப்பது அவசியமாகும். இதன் மூலம் ஜமாத்தின் ஒவ்வொரு நபரும் செயல் சீர்திருத்தத்தின் உயர்தரத்தை அடையக்கூடியவராக ஆக வேண்டும். இதன் மூலம் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறக்கூடியவராக வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. தொழுகைகளுக்கு பின்னர் நான் ஒரு ஜனாதா வாயிப் தொழுகையை தொழ வைப்பேன். ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி, ராவல் பிண்டியை சேர்ந்த முகமது சர்வ சாஹிபுடைய மகன் சிறுவன் அர்சாலன் சர்வர் சாஹிப் ஜனவரி 14 தேதி ஷஹீதாக்கப்பட்டுள்ளார். இந்நாளில்லாஹி இன்னா இலஹி ராஜூன். முதலில் நான் இவரது குடும்பத்தினை பற்றிய அறிமுகத்தை கூறிவிடுகின்றேன். அர்சாலன் சர்வர் சாஹிபுடைய தாத்தா முகமது யூசுப் சாஹிப் அவர்கள் சார்ட் நம்பர் 55 ஜேடாவாலான் ஃபைசலாபாத்தை சேர்ந்தவர் ஆவார். ஷஹீது மருகமுடைய தாத்தாவும் தாயும் 3 கிலாபத்தின் காலத்தில் 1973 பைய செய்தார்கள். இவரது தாய் பிறப்பு அகமதியாவார். 1986 இவரது குடும்பம் ராவல் பிண்டி குடியேறியது. மருகமுடைய தந்தை மாவு மில்லில் சூப்பர்வைசராக பணியாற்றி வந்தார். மருகும் அர்சாலன் சர்வர் ராவல் பிண்டியில்தான் பிறந்தார். இஸ்லாமாபாதில் FSC ப்ரீ இன்ஜினியரிங் மாணவர் ஆவார். மரணத்தின் போது இவருக்கு 17 ஆகும். சிறுவன் அர்சாலன் சர்வருடைய ஷஹாதத் சம்பவம் இவ்வாறு நடைபெற்றுள்ளது. அதாவது ஜனவரி 13-14 தேதி இரவு 1 அளவில் தனது தெருவில் தனது அகமதி அல்லாத நண்பர்களுடன் 12 ரபியுல் அவ்வல் தொடர்பாக லைட்டிங் போன்றவற்றை செய்து கொண்டிருந்தனர். அப்போது தெருவின் முனையில் ஒரு வாகனம் வந்து நின்றது. அதன் பின்னர் சிறிது நேரம் கழித்து ஒரு மோட்டார் சைக்கிளும் அதன் அருகே வந்து நின்றது. இவர்கள் அங்கு வருவதற்கு முன்பாக குப்பை தொட்டியிலிருந்து ஒரு வெள்ளை நிற பையில் எதனையோ எடுத்து வந்தார்கள். அது ஏற்கனவே அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அந்த தெருவில் இருந்த 2 அகமதியல்லாத இளைஞர்களும் சாலன் சர்வல் சாஹிபும் அதனை கண்டு சந்தேகமடைந்தனர். பெரியவர்களையும் எழுப்புவோம் என பரஸ்பரம் ஆலோசனை செய்தனர். அதன்படி சாலன் சாஹிப் சப்தமிட்டார். இதனை கண்ட ஒருவர் வாகனத்தில் இருந்து வெளியில் வந்து 2-3 முறை வானத்தை நோக்கி சுட்டார். இதனை கண்ட இளைஞர்கள் தெருவின் மற்றொரு பக்கம் சென்றனர். அந்த நபரும் பின்னால் வந்து 2-3 முறை சுட்டார். அர்சாலன் சர்வர் ஓடும்போது 2 நண்பர்களுக்கும் மத்தியில் இருந்துள்ளார். தெருவில் உள்ள துப்பாக்கி சூட்டின் அடையாளங்களை பார்க்கும்போது வலது மற்றும் இடப்புறம் இருந்த அந்த அகமதி அல்லாத 2 பேர் மீதும் துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது என தெரிய வருகிறது. அர்சாலன் சாஹிப் ஓடுகின்ற சமயத்தில் பின்னால் திரும்பி பார்த்தபோது அவரது தலையில் குண்டு பாய்ந்தது. அந்த இடத்திலேயே அவர் விழுந்து விட்டார். மற்ற 2 பேரும் தெருவில் இருந்த வாகனத்திற்கு பின்னால் படுத்துக் கொண்டனர். தாக்குதல் நடத்தியவர்கள் சிறிது தூரம் வரை வந்துவிட்டு ஓடிவிட்டனர். சிறுவன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டான். மருத்துவமனை அருகில்தான் இருந்தது. மருத்துவர்கள் முயற்சி செய்யத்தான் செய்தார்கள். ஆனால் மூளையில் குண்டு பாய்ந்திருந்ததால் காப்பாற்றுவது கஷ்டம் என கூறினர். ரத்தம் போன்றவற்றையும் கொடுத்துள்ளனர். ஏறக்குறைய 3 நேரத்திற்கு பிறகு சிறுவன் ஷஹீதானான். இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அனைவராலும் விரும்பக்கூடிய நபராவார். அகமதி அல்லாதவர்களும் துக்கம் விசாரிக்க வந்திருந்தனர். இவர் அல்லாஹ்வின் அருளினால் வசிய செய்திருந்தார். இவர் தனது 14 வசிய செய்திருந்தார். குத்தாமுல் அஹமதியா சேட்டிலைட் டவுனில் சாய்க்காக பணியாற்றி வந்தார். இதற்கு முன்பு அத்பாலுல் அஹமதியாவிலும் பணியாற்றி வந்துள்ளார். இவரது சகோதரரும் ஜமாத்துடைய பல்வேறு தொண்டுகளை செய்யக்கூடியவர் ஆவார். ராவல் பிண்டியுடைய காய் சாஹிப் கூறுகின்றார்கள், மருகும் அர்சாலன் சர்வர் மற்றும் அவரது அனைத்து சகோதரர்களும் குத்தாமுல் அஹமதியாவில் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் ஆவார்கள். பாதுகாப்பு பணி மற்றும் ஏனைய ஜமாத் பணிகளில் அதிக ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள். ராவல் பிண்டியின் முரப்பி சாஹிப் எழுதுகிறார்கள், பெரும்பாலும் அலுவலகத்திற்கு வந்து ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நூலை படிப்பதையே ஷஹீத் மருகும் வழக்கமாக கொண்டிருந்தார். தொழுகையை முறையாக பேணக்கூடியவர் ஆவார். தொழுகையை உருக்கத்துடன் தொழக்கூடியவர் ஆவார். ஐவானை தௌஹீதில் தொடர்ந்து ஜும்மா தொழுது வருபவர் ஆவார். அங்கு காவல்துறையின் பாதுகாப்பும் சில தடைகளும் இருந்து வந்தது. அல்லாவின் அருளினால் சந்தாக்களை முறையாக வழங்கக்கூடியவர் ஆவார். அல்லாஹ் தாலா மர்ஹூமின் தரஜாவை உயர்த்துவானாக, அவருடன் கருணை மற்றும் மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக, இவரது பிரிவில் வாடுபவர்களுக்கு பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. மர்ஹூமுடைய பிரிவில் வாடுபவர்களில் தந்தை முஹம்மது சர்வர் சாஹிப், செயலர் தாவத்தில் இல்லா ஹல்கா, தாய் இஷத் பர்வின் சாஹிபா, இவர்களை தவிர மூன்று சகோதரர்களும் உள்ளனர். யாசர் அகமத் இவர் ஜெர்மனியில் வசிக்கின்றார். நாசர் அகமது இவர் அமெரிக்காவில் வசிக்கிறார். முகமது அகமது இவர் ராவல்பிண்டியில் வசிக்கின்றார். அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் பொறுமையை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ.